நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தர் ஆனந்தர் கூடல், சுந்தர் ஆனந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாத, திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அதே போல் இன்று அந்த குடும்பத்தினிடமிருந்து எங்களுடைய தெய்வீக குரலில் சில சொற்களுக்கு வசனங்களுக்கு பொருள் கேட்கின்றார்கள். போன புதன்கிழமை சத்சங்கத்தில் வாசித்ததற்கு அதைவிட இன்னொரு அன்பரிடம் இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. இவற்றை இன்றைய சத்சங்கத்தில் பார்ப்போம். முதலாவதாக அந்த குடும்பத்தினர் இதை விரிவாக பார்க்கின்றார்கள், புதன்கிழமை சத்சங்க வாசிப்பை அதை மீண்டும் கேட்கின்றார்கள். அதில் தங்களுக்குள் ஒத்திசைக்காத கருத்துக்கள் இருக்கும் போது அதை கேள்வியாக கொண்டு வந்து மீண்டும் அதுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள். ஆகவே அந்த கருத்து விளங்கவில்லை என்பது அல்ல அந்த ரெண்டு ஆன்மாக்களுக்கும், ஆனால் அவர்கள் ஏதோ ரெண்டு பேரில் ஒருவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தங்களுடைய கருத்து பகிர்வின் போது என்பது அதனுடைய பொருள். பார்த்து விடுவோம் அவர்கள் கோடிட்டு அனுப்பிய சொற்களை. இது போன புதன்கிழமை தீபா வழியை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி பாபாஜி கொடுத்ததை இரண்டு பக்கங்கள் படித்திருந்தோம். அதில் வரும்பற்றை திரும்பவும் வாசிக்கின்றேன். உள்வாங்கி பாருங்கள் எவ்வாறு அவர்களுடைய கருத்துக்கள் முரண்பட்டவை என்பதை விளக்கமாக பார்ப்போம். பாபாஜி சொல்கின்றார், தீபாவளி பண்டிகையின் சப்தங்கள் கேட்கின்றன, மற்றவர்களுக்கு அது தீபாவளி. கிரியா பாபாஜியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அது தீப ஒளி நாள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சச்சிதானந்த ஒளியை தீப ஒளியாக காண வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதே இந்த திருநாள். நான் ஒவ்வொரு வசனமாக நிப்பாட்டி அதை விரிவாக பார்ப்போம். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? பாபாஜி சொல்கின்றார், கிரியா சாதகர்களுக்கு இந்த தீபாவளி நாள் தீப ஒளி நாளாக அமைய வேண்டும், தீபா வழியாக அமையக்கூடாது. அந்த தீப ஒளி நாள் ஏன் அப்படி அமைய வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், அந்த நாளில் நாங்கள் சச்சிதானந்த ஒளியை காண வேண்டும் என்கின்றார். காண்பதென்றால் அது என்ன? கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியா? இல்லை, அது சக்தி, திருவருட் சக்தி. அதற்கு மேலாக இருக்கும் இறை ஒளி. அந்த ஒளியை நாங்கள் காண வேண்டும் என்கின்றார். அந்த ஒளி சொரூப நிலையில் இருக்கின்றது, தடத்த நிலையில் அல்ல. ஆகவே அந்த ஒளியை காண வேண்டும் என்று சொல்லி சொன்னது, அதுவும் தீப ஒளி மூலம் காண வேண்டும் என்று சொன்னது மிகவும் அற்புதமான பாபாஜியின் கிரியா யோகா கருத்து. இதை சொல்லும் போது, அதை நான் வாசிக்கும் போது இன்று ஒரு விடய ஞாபகம் வருகின்றது. இந்த தீப ஒளியை மையமாக வைத்துத்தான் வடலூர் வள்ளலாருடைய தியானம் அமைந்தது என்று அவருடைய வரலாறு. ஒரு கண்ணாடிக்கு முன் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியை பார்த்து தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது வடலூர் வள்ளலாருடைய வரலாறில் சாதகர்களுக்கு தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடயம். அது இதனுடன் எவ்வாறு பொருந்தி இருக்கின்றது? மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே விளக்கொளியை வைத்து தியானம் செய்தல், அந்த விளக்கொளியில் நாங்கள் பரம்பொருளை உணர்தல் என்பது, அதாவது சச்சிதானந்த ஒளியை உணர்தல் என்பது மிகவும் முக்கியம். இதே விடயத்தை பாபாஜி இங்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் யோகி ராமையா அவர்கள் அதை எங்களுடைய கிரியா யோகத்தில் தீப பாடலாகவே போட்டிருக்கின்றார். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் சர்வதமோபவம், திபேன தேச தத்திய தேச தேசபம், ஞாயிறு தீபம் நமஸ்துதே, காலை தீபம் நமஸ்துதே, உச்சி தீபம் நமஸ்துதே, சந்திய தீபம் நமஸ்துதே, நிசி தீபம் நமஸ்துதே, அன்பு தீபம் நமஸ்துதே, அகிம்ச தீபம் நமஸ்துதே, ஆசன தீபம் நமஸ்துதே, பிராண தீபம் நமஸ்துதே, தியான தீபம் நமஸ்துதே, ஞான தீபம் நமஸ்துதே, மந்திர தீபம் நமஸ்துதே, பக்தி தீபம் நமஸ்துதே, பாபாஜி தீபம் நமஸ்துதே, அன்னை தீபம் நமஸ்துதே, அம்மான் தீபம் நமஸ்துதே, யோக தீபம் நமஸ்துதே, யோகியார் தீபம் நமஸ்துதே, பதினஞ்சித்தர் தீபம் நமஸ்துதே, துளசி தீபம் நமஸ்துதே, மங்கள தீபம் நமஸ்துதே, சாய் தீபம் நமஸ்துதே, சாந்தி தீபம் நமஸ்துதே. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடல் இசையுடன் பாடுகின்றோம். இன்று நான் அதை வசனமாக சொல்லும் போது சிறு தடங்கள், அதுவும் பாபாஜி அருள். இருப்பினும் இந்த தீப பாடலை யோகி ராமையா அவர்கள் கிரியா சாதகர்களை ஆசனம் போடும் போது இந்த பாடலை சூரிய நமஸ்காரத்தின் போது வலது புறமாக மெதுவாக சுற்றி கொண்டு இந்த பாடலை பாட வேண்டும் என்று பணித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் பலரும் அதை ஒரு பாடலாக பாட வேண்டும் சுற்றும் போது என்று நிலையிலும் சிலர் இருக்கின்றோம். சிலர் அதுக்கு மேலாக இந்த பாடலில் இந்த பாடல் அமைந்த விதம், கிரியா யோகத்தை பற்றிய முதலிலிருந்து இறுதி வரையும் அந்த கிரியா யோகத்தில் இருக்கும் பயன்களை ஒழுங்கு நிலைப்படுத்தி கொடுக்கும் பாடலாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் இன்றையான் பாபாஜி இந்த முதலாவது வசனத்தில் இருந்து தீப ஒளியை பற்றி பாபாஜி சொல்லும் போது, இந்த தீப ஒளியினால் அதற்கு அடுத்த நிலையாகிய சச்சிதானந்த ஒளியை நாங்கள் காண வேண்டும் என்பது இங்கு கருத்து. அதற்கு வடலூர் வள்ளலாருடைய முறையும் சான்றாக அமைகின்றது. ஆகவே அதன் வழி நிற்க வேண்டும் என்பது இந்த குடும்பத்தினருடைய கேள்வி மூலம் அதை மேலும் பார்க்கின்றோம். அடுத்த வசனம் வருகின்றது. பட்டாசு, சுவையான உணவு வகைகள் ஆகியவற்றிற்காக நிறைய பணம் செலவழிக்கப்படுகின்றது. ஆனால் ஏழை குழந்தைகளை பற்றிய எண்ணம் நமக்கு வருகின்றதா? கேள்விக்குறி. ஏழைகளுக்கு சேவை செய்யும் போது அது தீப ஒளி. வெறும் கொண்டாட்டமாக இருந்தால் அது தீபாவளி. இது தீபாவளியை வைத்து பாபாஜி கொடுக்கும் ஒரு அடிப்படை கருத்து. அதாவது தீபாவளி பண்டிகை எல்லோருக்கும் தெரிந்தது, அது குதூகலமாக எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கொண்டாடப்படும் ஒரு தினமாக ஒரு கருத்து. வேதாந்த முறையில் அசுரர்களை அழித்தது, யமனின் தங்கை யமனை நோக்கி துதிப்பது என்று பலவிதமான விளக்கங்கள் இதே புத்தகத்தில் பின்னர் தரப்பட்டிருக்கின்றன. அதை அவர்கள் கேட்கவில்லை, அது வேதாந்தத்துக்குரிய விளக்கம். ஆனால் சித்தாந்த விளக்கம் என்ன? நாங்கள் அந்த சச்சிதானந்த ஒளியை காண வேண்டும். அதைத்தான் பாபாஜி இப்போது கொடுத்திருக்கிறார், அதை வாசித்தேன். ஆகவே அந்த சச்சிதானந்த ஒளியை எங்கு காணலாம் என்பதை பாபாஜி உலகியல் முறையில் இங்கு கொடுக்கின்றார். கடைசியாக வாசித்த வசனத்தில், அதாவது நாங்கள் பட்டாசுகள் ஏற்றுகின்றோம், குடும்பத்தில் குதூகலமாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், அது உண்மை, அது உலகியலை பொறுத்தவரையில் 100க்கு 100 உண்மை. ஆனால் கிரியா சாதகர்கள் எத்தனை ஏழைகள் அந்தன்று உணவு உடையின்றி இருக்கின்றார்கள், அவர்களை பற்றி சிந்திக்கிறீர்களா என்று பாபாஜி கேட்கின்றார். இன்னும் அது மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் இன்றாவது அது புரியட்டும். ஆகவே அந்த ஏழை குழந்தைகள், அதுவும் குழந்தைகள் என்று சொல்கின்றார், அவர்களை நாங்கள் அந்த நாளில் மகிழ்விக்க உணவு உடை கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப் போகின்றார் பாபாஜி. ஆகவே இது எவ்வளவு முக்கியமானது. இன்று வந்த கேள்வியையும் இதற்குள் கொண்டு வந்து விடுகின்றேன். ஏனென்றால் இன்னும் வாசிப்பதற்கு சில வசனங்கள் உண்டு. இன்று ஒரு அன்பரிடமிருந்து வந்த கேள்வி, ஐயா நான் தொண்டு செய்கின்றேன், கோவிலுக்கு பல விடயங்கள் செய்கின்றேன், கோவிலை கட்டுவதற்கு கூட திருப்பணி செய்திருக்கின்றேன் என்னுடைய நாட்டில். அதைவிட கோவில் தரிசனங்களின் போது உண்டியலில் தர்மம் செய்கின்றேன் என்றெல்லாம் செய்திருந்தேன். ஆனால் போன புதன்கிழமை வாசிப்பு நீங்கள் இப்போது வாசித்த வசனம் எங்களுடைய கேள்வியாக, தன்னுடைய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. போன புதன்கிழமை நாம் வாசித்த வசனம், அதில் இருந்துதான் ஒரு உணர்வு நிலையை பெற்றேன். ஏழைகள் இருப்பது எனக்கு தெரியாதது அல்ல, ஆனால் நான் தொண்டு செய்கின்றேன் என்றுதான் இருந்தேன். ஆனால் நான் செய்யும் தொண்டு முழு தொண்டாக எனக்கு புலப்படவில்லை இப்போது. அது பாபாஜியின் வசனத்தின் மூலம் என்னை உலுப்பி இருக்கின்றது போன புதன்கிழமை. ஆகவே இதற்கு மேலதிக விளக்கம் தருவீர்களா? நான் ஏன் அப்படியான அறியாமையில் இருந்தேன்? தொண்டு செய்கின்றேன், தொண்டு செய்கின்றேன் என்று பணத்தை கொடுக்கின்றேன், தொண்டுக்காகத்தான் கொடுக்கின்றேன். ஆனால் அதைவிட முக்கியம், தெருவில் ஏழை குழந்தைகள் உடையின்றி உணவின்றி நிற்கின்றார்களே, அது ஏன் எனக்கு புலப்படவில்லை என்றது அந்த அன்பருடைய கேள்வி. அவருடைய கேள்வி வந்ததும் இந்த குடும்பத்தினருடைய விளக்கம் கேட்டதும் ஒன்றாகவே அமைந்ததால் நான் அந்த கேள்வியை இங்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக வாசிக்கின்றேன். பாபாஜி என்ன சொல்கின்றார் என்று, ஆகவேதான் பாபாஜி சொல்கின்றார், இந்த தீபாவளி தினத்தை வைத்தாவது அந்த தினத்திலாவது குழந்தைகளுக்கு நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஏழை குழந்தைகளுக்கு என்று சொல்கின்றார், ஏழைகளுக்கென்றும் சொல்லவில்லை. அதை இன்னும் கீழே இறக்கி ஏழை குழந்தைகளுக்கு என்று சொன்னதன் விளக்கத்தை நாங்கள் சிந்திப்போம். ஏன் அது ஏழைகளுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை பாபாஜி? ஏழை குழந்தைகள் என்று ஏன் கொண்டு வந்தார்? அதில் ஒரு விடயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நாங்கள் எல்லோருமே ஒத்துக்கொள்ளுகின்றோம். குழந்தையில்தான் தெய்வத்தை காணலாம் என்று. ஆகவே பாபாஜியின் செய்தி இங்கு என்ன? ஏன் ஏழைகளுக்கு உணவு உடை கொடுக்கக்கூடாது என்று கேட்கவில்லை, ஏழை குழந்தைகளுக்கு என்று கேட்டார். ஏன்? இந்த அண்ட சராசரத்தையும் இயக்குபவன் பரம்பொருள், எல்லா உயிர்களுக்கும் உடல் கொடுத்தவன் பரம்பொருள். ஆகவே அது அவனுடைய செயலாக தடத்த நிலையில் வந்து அதை செயல்படுத்துகின்றான் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இதில் நாங்கள் உணர வேண்டியது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது என்பதை நேரடியாக உணர்ந்தால் அது எங்களுடைய சித்தத்தில் இருந்து போய்விடும் என்பதற்காக ஏழை குழந்தைகளுக்கு என்று பாபாஜி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நுட்பமான கருத்து! ஏனென்றால் அப்படியான தொண்டு நாங்கள் இறைவனுக்கு செய்யும் தொண்டாக அமைகின்றது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக. எல்லோரிலும் கடவுள் இருக்கின்றார், எங்கும் இருக்கின்றார் என்று சொன்னால் அதை உணர்கின்றோம், அடுத்த கணமே அதை மறந்து விடுகின்றோம். ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதை ஏன் குழந்தைகளை மாத்திரம் வைத்து சொல்கின்றார் என்றதை ஒரு கணம் சிந்தித்தேன் என்று இந்த அன்பருடைய வாசிப்பு எனக்கு அதை கருத்து கேட்கும் போது சிந்தித்தேன். அங்கு ஏழைகளுக்கு என்று சொன்னால் இறைவன் முழுமையாக தெரியாவிட்டாலும் ஏழை குழந்தைகளுக்கு என்று சொல்லும் போது அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர்வோம் உலகியல் வழக்கில். ஏனென்றால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆகவே அந்த இறைவன் நடு ரோட்டில் ஆடையின்றி நிற்கின்றான், உணவின்றி நிற்கின்றான் என்று சிறிது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உண்டியல்களில் கொண்டு காசுகளை கொட்டலாம், கோவில்களை கட்டலாம், கோவிலுக்கு இறைவனை பிரதிஷ்டை செய்யலாம், அதனால் மக்களுக்கு பயன் உண்டு, இல்லை என்பது அல்ல. ஆனால் தொண்டிலும் 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 சிறந்த தொண்டு ஏழைகளுக்கு உணவளித்தல், அவர்களுக்கு உடை அளித்தல் என்பதை பாபாஜி மூன்று விதிகளாக இரண்டு சத்சங்கத்துக்கு முன்னால் கூறியிருந்தார். அவற்றை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். மிகவும் முக்கியமான விடயம் அதை அவர் சொன்னார். பிரியா பாபாஜி சங்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு அன்பரும் கீழ்கண்டவற்றை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்கின்றார் பாபாஜி. முதலாவது, நான் நோயுற்றவர்களுக்கு மருந்தாகவும் நோய் தீர்ப்பவனாகவும் தொண்டனாகவும் இருப்பேன். பசியையும் தாகத்தையும் போக்க உணவையும் பானங்களையும் தருவேன். முதியோருக்கு நான் உணவாகவும் தண்ணீராகவும் இருப்பேன். ஏழைகளுக்கு நான் எப்போதும் உதவுவேன். அவர்கள் தேவையை பல்லாற்றானும் பல்லவகை வழியாலும் பூர்த்தி செய்வேன் என்பது முதலாவது தத்திய பிரமாணம் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் பாபாஜி மூன்று சத்திய பிரமாணத்தில். இரண்டாவது, என்னையும் என் சுகத்தையும் முழுவதுமாக கிரியா பாபாஜிக்கு அர்ப்பணிப்பேன். எல்லோருக்கும் தேவையானது கிடைக்க வேண்டும். சரணாகதியில்தான் சலனம் இருக்காது, மற்றவர்களுக்கு கொடுப்பதில்தான் சரணாகதி நிறைவாகும். எல்லாரும் என்று சொல்ல தேவையில்லை, பலரும் சிந்திக்கின்றோம் நாங்கள் தப்பிவிட்டோம் என்றால் இந்த சாதனையை செய்து முழுமையாக எங்களுக்கு சரணாகதி முழுமையாக கிடைக்கும் என்று. இல்லவே இல்லை, பாபாஜி சொல்லிவிட்டார். உங்களுடைய சரணாகதி தொண்டில் நீங்கள் தன்னலமற்ற தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு மேலாக ஏழைகளுடைய உணவு உடை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் செய்து கொண்டு உங்களுடைய சாதனையை செய்யும் போதுதான் உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே அங்கு தொண்டு இரண்டாவது விதியில் பாபாஜியினால் உரைக்கப்படுகின்றது. மூன்றாவது, பாதுகாப்பற்றவர்களை நான் காப்பேன், வழியற்றவர்களுக்கு வழிகாட்டுவேன். கரை சேர கப்பலாகவும் துடுப்பாகவும் பாலமாகவும் இருந்து அவர்களை கரை சேர்ப்பேன். தேவையானவருக்கு விளக்காகவும் படுக்கையாகவும் இருப்பேன் என்று மூன்றாவது விதியையும் சொல்கின்றார். ஆகவே இந்த மூன்று விதிகளையும் கிரியாயோகா சாதகர்கள் ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது பாபாஜியின் செய்தி. அது இரண்டு சத்சங்கத்துக்கு முன்னால் வாசிக்கப்பட்டது. இனி நான் மீண்டும் போன சத்சங்கத்தில் வாய்த்த விளக்கத்திற்கு வருகின்றேன். ஏழைகளுக்கு சேவை செய்யும் போது அது தீப ஒளி, வரும் கொண்டாட்டமாக இருந்தால் அது தீபாவளி. ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் தீப ஒளியை ஒவ்வொரு தீபாவளி தினத்திலும் கொண்டாட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான செய்தி. அதை தொடர்ந்து, பாரத அன்னைக்கு பல வகை குழந்தைகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வணங்கினால் எல்லோர் வாழ்க்கையிலும் ஒளிர்வர். எங்கு சென்றாலும் நாம் ஒளி வீச வேண்டும். எவ்வளவு அற்புதமான சைவ சித்தாந்த அடிப்படை வசனம் அது! அதாவது, பாரத அன்னைக்கு பல வகை குழந்தைகள், அதே போல்தான் எங்களுடைய சிவசக்தி கோட்பாட்டில் சைவ சித்தாந்தத்தில் சக்தியின் குழந்தைகள் நாங்கள். சிவசக்தியின் குழந்தைகள் தான், ஆனால் அதை பராமரிப்பது சக்தி என்று படித்திருக்கின்றோம். நாங்கள் உலகியலில் சுழற வேண்டுமென்றால் அதை திரோதான சக்தி பராமரிக்கின்றால் அதிலிருந்து சிறிது சிறிது விடுபட்டு மேல் நோக்கி இறைவன்தான் எல்லாம் என்று இறைப்பணி நிற்க விரும்பினோம் என்றால் அந்த நேரத்தில் திரோதான சக்தி தன்னுடைய நிலையை அருட்சக்தியாக மாற்றி எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து இறைவனின் திருப்பாதத்தில் இருந்து கொண்டு சென்று விடுகின்றால் அதான் சிவா. அதிலிருந்துதான் இறைவன் குருவாக வந்து எங்களை ஆட்கொள்கின்றார். ஆகவே இந்த சக்தியின் நிலைப்பாட்டை இந்த வாசிப்பில் பூமா தேவியாக, அதுவும் ஒரு பெண் தானே, அதில் மூலம் கொண்டு வருகின்றார் பாபாஜி. அதற்குரிய கருத்து என்ன? 36 தத்துவங்கள், நிலத்தத்துவம் தான் முதலாவதானது, அதுதான் பூமி. ஆகவே அந்த நிலத்தத்துவத்துக்குத்தான் முதல் மரியாதை. அந்த நிலத்தத்துவம் தான் எங்களுடைய மூலாதார சக்கரமாகவும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அங்குதான் எங்களுடைய குண்டலினி சக்தி இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலத்தை தாங்கும் பூமா தேவியின் பிள்ளைகள் தான் எல்லா உயிர்களும் என்பது இங்கு பாபாஜி சுட்டி காட்டுகின்றார். அதை சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் திரோதான சக்தியாக பார்க்கின்றோம். உலகம், உலகில் இருக்கும் பொருட்கள், உடல்கள் தனு கரண போன போகம் என்ற முறையில் படைக்கப்பட்டது. அதை தாங்குபவள் பூமி, பூமா தேவி என்பது இங்கு குறிப்பு. ஆகவே இந்த குழந்தைகளை, இந்த புவியில் இருக்கும் குழந்தைகள் எல்லோரையும் நாங்கள் வணங்கினால், அதாவது அன்பு செலுத்தினால், அதில் நாங்கள் ஒளியை காணலாம் என்பது பாபாஜியின் அந்த கருத்து. அது அடுத்ததாக சொல்கின்றார், வீட்டில் குழந்தைகள் இருந்தால் எங்கும் மகிழ்ச்சி இருக்கும். அது எங்களுக்கு தெரிந்தது, உலகியல் விடயம். அதுபோல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். திரும்பவும் சைவ சித்தாந்தம்தான். வீட்டில் மகிழ்ச்சி இருப்பதென்பது நான் எனது. அதை விஸ்தரித்து நாங்கள் அன்பு தொண்டு மூலம் எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் அன்பு காட்ட வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்னும் போது அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது பாபாஜியினுடைய கருத்து. அது இரண்டாவது நிலை. அதுதான் தன்னலமற்ற அன்பு, தன்னலமற்ற தொண்டு. அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கு சான்றாக அமைகின்றது அவருடைய சொற்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். அதாவது, எனது என்பதை சிறிது சிறிதாக நாங்கள் விட்டு கொடுத்தால்தான் அந்த மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளப்படும் என்பது இங்கு கருத்து. ஏனென்றால் உலகத்தில் கொடுக்கப்பட்டது எல்லோரும் வாழ்வதற்கு, ஆனால் நாங்கள் எனதாக்கி வைத்திருக்கின்றோம் எல்லாவற்றையும். அப்படி வைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்காது, எங்களுக்கு மாத்திரம்தான் மகிழ்ச்சியை தரும். ஆகவேதான் இங்கு தொண்டு என்பது சிறப்பாக சொல்லப்படுகின்றது வேறு விதமாக. அடுத்ததாக என்ன வருகின்றது என்று பார்ப்போம். மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்கின்றார் பாபாஜி. எனவே அன்பு கரங்களை நீட்டுங்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் பூமி அன்னையை சார்ந்தவர்கள். அவர்களும் நம்மை போன்றவர்களே. எல்லோரும் ஓர் குடும்பமே, பூமாதேவியின் குடும்பம். பலர் கிழிந்த உடையோடு பட்டினியாகவும் தூய்மையின்றியும் கஷ்டப்படுகின்றனர். தீபாவளிக்கு வரும் துணிகளையும் இனிப்புகளையும் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று முடிக்கின்றார் பாபாஜி அந்த விடயத்தில். எவ்வளவு அற்புதமானது! இங்கு மீண்டும் அந்த தொண்டுதான் நிலைத்திருக்கின்றது. எங்கு சென்றாலும், எங்கு திரும்பி பார்த்தாலும் தொண்டு. அதனால்தான் நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த வகையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் பாபாஜி அதை நிலைநாட்டுகின்றார். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற தங்க விதிகளை நிலைநாட்டுகின்றார். ஆகவே எங்களுக்கு இப்போது புரியாவிட்டாலும் புரியும் நேரத்திலாவது அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரையில் இங்கு உணவு உண்டியல் என்று ஒன்று உண்டு. அங்கிருந்துதான் உலகளாவிய முறையில் அன்னதானங்கள் போய்கொண்டிருக்கின்றன. முடிந்தளவு 1% கூட அந்த உணவு உண்டியலுக்கு செலுத்தப்படலாம். முடியாதது என்பது ஒருவருக்கும் இல்லை. ஆனால் அதை நாங்கள் உணர வேணும். அதே போல் எங்களுக்கு இன்னும் 2 உண்டியல்கள் பாபாஜிக்கு பக்கத்திலும் உண்டு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பாபாஜிக்கு பக்கத்தில் இருக்கும் உண்டியல்களுக்கு செல்லும் பணம் கூடுதலாக இருக்கின்றது அந்த உணவு உண்டியலை விட என்பதை அடியேன் மாத்திரம் அறிவேன். ஏனென்றால் அந்த பணத்தை எடுத்து அனுப்பும் போது எனக்குத்தான் அந்த தொகையை பற்றி தெரியும். ஏன் எங்களுடைய அறிவு நிலை வளராததுதான் அதற்கு காரணம். பாபாஜியை பிடிப்பதற்கு, பாபாஜியின் அருளை எடுப்பதற்கு, பாபாஜி இடமிருந்து நாங்கள் கேட்பவற்றை எங்களுக்கு கிடைப்பதற்கு பாபாஜிக்கு பக்கத்தில் இருக்கும் உண்டியலில் காசு போட்டால் அவரை நாங்கள் பிடிக்கின்றோம் என்று இன்னும் பலர் அந்த வழியில் சிந்திக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த தீப ஒளி விளக்கம் அங்கு போடுவது தப்பல்ல. ஆனால் அதே போல் ஏழை குழந்தைகளுக்கும் வயோதிபர்களுக்கும் உணவு கொடுப்பதற்குரியதென்று எழுதி போட்ட உண்டியலில் போடுவது மிகவும் சிறந்த தானம். பாபாஜியை அந்த வழியில் பிடிப்பதுதான் மிகவும் உகந்தது என்பதை பாபாஜி இன்று இந்த வாசிப்பில் கொடுக்கின்றார். ஆகவே உங்களால் முடிந்த அளவு மற்றைய உண்டியலில் போட யோசித்தாலும் அந்த தொகையை உணவு உண்டியலில் போட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய நல்வினையாக மாறும். நீங்கள் பாபாஜிக்கு இன்னும் கிட்டவாக செல்வீர்கள் என்பது மிகவும் உண்மையான விடயம். பாபாஜிக்கு என்னத்திற்கு பணம்? அந்த உண்டியல் அங்கு உண்டு. இங்கு நடக்கும் திருப்பணிகளுக்கு அந்த உண்டியலில் இருந்துதான் எடுத்து செய்கின்றோம். அது உண்மை. பாபாஜிக்கு திருப்பணி செய்ய வேண்டும், அதில் போடுவது தவறில்லை. ஆனால் அதை விட உயர்ந்த பலனை தரக்கூடியது இந்த உணவு உடைகளுக்குரிய உண்டியல் என்பது. இன்று இறுதியாக நான் அந்த சொல்லை சொல்கின்றேன். அதை நான் நெடுகவும் சொல்லுவதில்லை. இன்று அந்த வாசிப்பு வந்தபடியால் பாபாஜியிலிருந்து அதற்குரிய வசதிகளும் உண்டு எங்களுடைய சங்கத்தில் என்பதற்காக அதை சொல்கின்றேன். செய்பவர்கள் அதை செய்யுங்கள், உங்களுக்கு 100% பலன் உண்டு என்று நான் சொல்லவில்லை, பாபாஜி சொல்கின்றார். ஆகவே இந்த அளவுதான் இந்த குடும்பத்தினர் கோடுகீறி அனுப்பிய சொற்கள். அதற்கு விளக்கமாக விரிவாக விளக்கம் காண வேண்டி வந்ததற்குரிய காரணம் அந்த மற்ற அன்பர் அதில் இருக்கும் பொருளை நாடி அந்த கேள்வியை விட்டிருந்தார். அவருக்கே தெரியாது இப்படி ஒரு விளக்கம் என்று போகும் என்று. ஆகவே அதையும் சேர்த்தேன். அவருடைய கேள்வி, நான் இவ்வளவு தொண்டெல்லாம் செய்கின்றேனே, போன வாசிப்பில் இருந்துதான் உணர்கின்றேன், ஏழைகளுக்கு உணவும் தான் முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டியதென்று இப்போது உணர்கின்றேன் என்று. ஆகவே அவர் தொண்டு செய்யாமல் இல்லை, அந்த அன்பர் கேள்வி போட்டவர் செய்கின்றார். ஆனால் எங்கு செய்தால் பெரிய பலன் இருக்கும் என்பதை கவனிக்காது செய்திருக்கின்றார் என்று தன்னைத்தானே உணர்ந்து அந்த விடயத்தை கேட்கின்றார். அதற்குரிய மூல காரணம் பாபாஜி இந்த வாசிப்பு சொல்கின்றார், நாங்கள் எல்லா உயிர்களும் பூமாதேவி அன்னையின் குழந்தைகள் என்று. அதற்கு மேலாக நாங்கள் சிவசக்தியின் குழந்தைகள். சக்தி திரோதான சக்தி அருட்சக்தியாக இருந்த எல்லா உயிர்களையும் அருளும் கொடுக்கின்றால் உயிர்களை விரும்பியபடி தங்களுடைய உலகியலில் மகிழ்ச்சியை எடுக்கவும் விடுகின்றால். ஆகவே எந்த வழியில் பார்த்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு பொருளில் இருந்து வந்த உயிர்கள், அனாதியானது. ஆகவே அந்த விளக்கம் இதுவரைக்கும் போதும். ஏனென்றால் எல்லோரும் தொண்டில் சிறக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விரிவாக சைவ சித்தாந்த பேராசிரியருடைய கருணையாலும் எங்களுடைய யோகி ராமையா நீலகண்டன் அவர்கள் பாபாஜியுடன் சேர்ந்து எழுதிய புத்தகத்தின் கருணையாலும் பாபாஜியின் விடயங்கள் நேரடியாக அந்த புத்தகம் மூலம் கிடைத்த கருணையாலும் அதை இன்று உணர்வோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் பாபாஜியின் திவ்ய குரலிலிருந்து கொடுக்கப்பட்ட பல அரிய கருத்துக்களை மீண்டும் கிடைத்தது சிறப்பாக இருந்தது. அதை மீண்டும் ஒரு முறையும் மிக சுருக்கமாக நாங்கள் மீட்டல் செய்வதானால் இன்று தீப ஒளியை வைத்து பல கருத்துக்கள் சிறப்பாக கூறப்பட்டது. முதலாவதாக தீப ஒளியை வைத்து சச்சிதானந்த ஒளியை காண வேண்டும் என்பதும், அடுத்து திருவருள் சக்தியை காண வேண்டும் என்பதை பற்றியும், அது மாத்திரமல்ல வடலூர் வள்ளலார் முறையும் சான்றாக அமையும் எனக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கினோம். கிரியாசாரர்கள் ஏழை பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் என்ற முக்கிய கருத்து நாம் சொன்ன செய்கின்றோம். ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தல் பற்றிய விளக்கம், ஏனெனில் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது பற்றிய உண்மை சிறப்பாக கூறப்பட்டது. அடுத்து நான் தொண்டனாக இருப்பேன், பாதுகாப்பற்றவர்களுக்கு விளக்காக இருப்பேன், ஏழைகளுக்கு உதவுவேன், உங்கள் சரணாகதி உங்கள் தொண்டை பொறுத்து அமையும் என்ற கருத்து. அடுத்ததாக பாரத அன்னை, அதாவது பூமாதேவி, பூமாதேவியின் பிள்ளைகள் என்பது பற்றிய விளக்கங்கள். அடுத்து எங்கு சென்றாலும் நான் ஒளியாக வீசுவேன், மக்கள் மகிழ்ச்சியாக இருத்தல், நாடு மகிழ்ச்சியாக இருத்தல், நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் அதற்குரிய உண்மையான நிலைக்கும் என்பதற்கு. இறுதியாக தானங்களில் எல்லாம் சிறந்த தானம் அன்னதானத்தின் சிறப்பு பற்றி விளக்கப்பட்டது. எனவே இறுதியாக பாபாஜி விரும்பும் தன்னலமற்ற சேவையுடன் நாங்கள் முடிந்த அளவு தானங்களை செய்வோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோம் சிவாய நமோம்.
நன்றி இறைவன் ஐயா, மிகவும் அருமையாக விரைவாக தொகுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. அடுத்ததாக இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வழக்கும் போல் பாபாஜியுடைய கருணையால் சில நடைமுறை கருத்துகளையும் சத்சங்கம் மூலமா சத்சங்கமும் நடந்துச்சு, நடைமுறை கருத்துகள் அது தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகில் தானே இருக்கிறோம், உலகில் இருக்கிறோம், மனசுல இருக்கிறோம், இப்பதான் தயாராகிறோம், இப்பதான் நம்ம வந்து இந்த ஆன்மீகம் இந்த பாதையில லேசா ஒரு படியில காப்படி கால எடுத்து வச்சிருக்கிற மாதிரி எங்களுடைய உணர்வு நிலை இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், அதுக்கு எந்த தடையும் நம்ம சொல்ல வரலாம். அடியேன்னு என்ன பொறுத்தவரையும் இந்த ஆன்மீக இந்த ஒரு படியில ஒரு கால் படி தான் நம்ம காலை வச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு இந்த ஆணவத்தெல்லாம் நம்ம ஆணவ மலம் இந்த சத்தங்க மூலியமாகவும் சைவ சித்தாந்த கல்வி மூலியமாகவும் நமக்கு அறியப்படுறோம். அந்த வகையில அந்த ஒரு கருத்துக்களை வந்து சார் நீங்க செலுத்தக்கூடிய ஒரு உதவியும் அது எப்படி பயன்படுது ஒரு ஒரு கருத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறது நல்ல விஷயம் அது. ஆக நான் இதுல பயணிச்ச காலத்துல இப்ப ஒரு 5 ஆண்டு காலம் செய்யக்கூடிய சேவை எனக்கு ஆத்மாத்மான ஒரு சேவையா இருக்கும், ஆத்மா திருப்தியான சேவையா இருக்கும், அங்கேயும் திருப்தியான சேவை தான். இப்ப முழுக்க முழுக்க நம்ம படிநிலைக்கு போயிட்டு இருக்கோம். எப்படின்னா முன்னாடி நம்ம பதி சாதனை தான், பதி அடையறதுக்குள்ள சாதனை தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா தொண்டுல பார்க்கக்குள்ள பசு தொண்டுல அதிகமா நம்ம அதை மாத்தி பாபாஜி என்ன செஞ்சிருக்காரு, பதி தொண்டா பதி தொண்டா மாத்திருக்காரு. அதுல நமக்கு ஒரு பெரிய திருப்தி தேவை. இப்ப
நாமளா இதை மாத்தவும் முடியாது. திருவாரூரும் குருவாரூரும் சேர்ந்தாதான் அது நடக்கும். அதுவும் நடக்கிறதுக்குள்ள என்ன ஆகும்னா நம்மளுடைய வினை வந்து தடுக்கும். காலம் அதுக்கு எசைத்து முடுக்கணும். அதுக்கு திருவாரூரும் குருவாரூரும் முக்கியம். அந்த வகையில நமக்கு சிறப்பான முறையில பாபாஜி அமைக்கி கொண்டிருக்கார். அது எல்லாம் சிறப்பாக நடக்குது. இன்னும் சிறப்பாகையா பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோம். அவர் என்றென்றும் கருணீய வடிவமா இருக்கிறதுனால நம்ம அந்த பாதையில இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம தர்மம் செஞ்சுதான் நம்ம வந்து அந்த அன்பு அடையணும் இல்லை. சொற்களால கூட அன்பு இருக்கு. பொருள் கொடுத்தாதான் ஒரு மனிதன் கஷ்டத்து இருந்து இல்லை. மன அளவுல கூட ஒரு சொல்லால கூட அந்த அன்பை நம்ம பகிர்ந்து அவங்களுக்கு நம்ம இந்த வழிகாட்டியா இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அத பாபாஜி சொல்றாரு. அப்பால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். பெருசா நம்ம வந்து கஷ்டப்பட்டு செய்யணும்னு எந்த மகான்மார்களும் சொல்ல, அப்படி செய்ய வேண்டிய அவசியங்களும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. மனிதனால எந்த ஒரு யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தீர்க்க முடியாது. இறைவன் நினைச்சாதான் அதை தீர்க்க முடியும். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை விளக்கமாக சுருக்கமாகவும் சொன்னீர்கள். அது அன்பர்களுக்கு விளங்க வேண்டிய விடயம் இரண்டு தொண்டு உண்டு. ஒன்று பசு தொண்டு, மற்றது பதி தொண்டு. இரண்டும் தொண்டுதான். இன்றைய அந்த அன்பருடைய கேள்வி அவர் தன்னிலையை உணர்ந்த நிலையில் பேசியது. இவ்வளவு காலமும் தான் செய்த தொண்டு பசு தொண்டு என்பதை உணர்ந்தேன், இனி அது பதி தொண்டாக வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்பதுதான் அவருடைய கேள்வி. ஆகவே அது மிகவும் அருமையாக கார்த்திகேயன் ஐயாவின் இரண்டு சொற்களுடன் அது அமைந்திருக்கின்றது. பொருத்தமாக இறுதியாக ஒரு சொல்லு சொன்னார். அது மிகவும் உலகியலில் வாழும் எங்களுக்கு அதை எங்களுக்கு இரட்டை ஆக்குகின்றது. அந்த சொல்லு ஆக்கும், அதாவது நாங்கள் நினைத்து ஒன்றையும் செய்து விட முடியாது, அது எல்லாம் இறைவன்தான் செய்ய வேண்டும் என்பது செய்கின்றார் என்பது அந்த கருத்து. அதுதான் முழுக்க முழுக்க உண்மை சைவ சித்தாந்த பேராசிரியருடைய வாக்குகளின் படி சைவ சித்தாந்தத்தில் இருந்து. ஆனால் அங்கு ஒரு சொல் இருக்கின்றது, நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த அந்த இந்த இந்த விடயம் இந்த விளக்கமாக வந்ததுக்குரிய காரணம் அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதிலாகத்தான் அது வந்ததே தவிர, பாத்தியேன் ஐயா சொன்னதுதான் உண்மை. இறைவன் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றான். ஆனால் நாங்கள் அறிவு நிலையிலாவது அது எப்படி நடைபெறுகின்றது என்பதை இன்றையான் வாசிப்பிலிருந்தும் அந்த அன்பருடைய கேள்வியிலிருந்தும் விளக்கமாக பார்த்தோம். கார்த்திகேயா மேலும் ஒரு விடயத்தை விளங்கப்படுத்தினர். அதுவும் உண்மை. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. ஆனால் செய்யும் போது இந்த அன்பருடைய கேள்வியை பொறுத்தவரையில் தான் உழவுனாலும் செய்த தொண்டை விட பசு தொண்டாகிய தொண்டை விட பதி தொண்டு செய்திருந்தால் நான் இன்புற்றிருப்பேன் என்பதுதான் அந்த அன்பருடைய கேள்வியின் கருத்து. ஆகவே நாங்கள் அதை தெரியாது இருக்கக்கூடாது என்பதற்காக அது கொஞ்சம் விளக்கமாக கொடுக்கப்பட்டதே தவிர, உங்கள் விருப்பப்படியே நீங்கள் இயங்கலாம். அதுக்குத்தான் அந்த ரெண்டு சக்தியும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. திரோதான சக்தியும் திருவர சக்தியும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும்.
பாபாஜி நமோ.